الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا، ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين ما سلقكم في سقر، قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم: أي الإسلام خير؟ قال صلى الله عليه وسلم: تطعم الطعام وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف. متفق عليه، وكما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காசமுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிருளும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மன்னாரின் சுன்னாக்களை அடிச்சு விடுகளை பிஞ்சு இருந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தபிஊங்கள், தபா தபிஊங்கள், கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறையிலத்தில் சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் இவற்றையெல்லாம் எடுத்து நடத்துமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடத்துமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஆச்சரியமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானம், தொழில்நுட்பம், அறிவியல் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல வகையான ஆடைகள், பல வகையான பானங்கள், பல வகையான உணவுகள் அறிமுகம் செய்யப்படுகின்ற இந்த நவீன உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்த பணம், அல்லாஹ் நமக்கு தந்த செல்வம், இதை வைத்து நாம் நம்முடைய குடும்பத்தோட, நம்முடைய உறவினர்களோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மோடு உடன்பிறவா சகோதரர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதோர்கள் இன்று முழு உலகளாவிய ரீதியில் எடுத்தா கூட சுபஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்குது, 130 கோடிக்கும் மேற்பட்டோர்கள் வறுமையுடைய கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 130 கோடிக்கும் மேற்பட்டோர் சாப்பிட முடியாமல், உண்ண முடியாமல், உறங்குவதற்கு சரியான ஒரு இல்லம் கிடையாமல், இன்னும் சொல்ல போனால் உடுப்பதற்கு ஆடை கிடையாமல் ஒவ்வொரு சுமார் 130 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையுடைய கோட்டில் ஏழ்மையாக இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, ஐநா சபையுடைய ஒரு புள்ளி விபரம், ஐக்கிய நாடு சபையுடைய ஒரு புள்ளி விபரம், ஒவ்வொரு நாளும் பசியால் தாகத்தால் சுமார் 35,000 குழந்தைகள் இறப்பதாக ஒரு புள்ளி விபரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சுமார் முழு உலகத்திலேயும் 35,000 குழந்தைகள் தன்னுடைய உயிரை விடுவதாக, எதற்காக? சாப்பிட முடியாமல், உண்ண முடியாமல் தங்களுடைய உயிரை விடுவதை இன்று புள்ளி விபரமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நாம் இன்று உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டா வளர்ந்த நாடு, வளர்முக நாடு, வறுமை நாடு என்று இன்று நாடுகளை கூறு போட்டிருக்கிறார்கள். உதாரணமாக நாம் இன்று சில நாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்தியா, பங்களாதேஷ், இத்தியோப்பியா, அதை போன்ற சோமாலியா, சூடான் போன்ற நாடுகளை எடுத்தால் சுபஹானல்லாஹ், அங்கே வாழக்கூடிய மக்கள் அன்றாடம் ஒரு கவல உணவுக்காக, கவல உணவுக்காக போராடக்கூடிய போராட்டங்களை நாங்கள் பத்திரிகை மூலமாக, வானொலி மூலமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, என்று வளர்ந்த சில நாடுகள் இருக்குது, வல்லரச நாடுகள். அந்த நாடுகளுடைய பட்டியல் நமது நாடு இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. வளர்முக நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய சில நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளுடைய பட்டியல் கூட நமது நாடு இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. நமது நாட்டை எடுத்தால் கூட இந்த நாடு கூட, இலங்கை கூட வறுமையுடைய நாட்டில், வறுமையுடைய அந்த அந்த எல்லையில் தான் இருப்பதை நாம் காண்கிறோம். சுமார் 145 விட 65% நமது நாட்டில் கூட இன்றைக்கு வறுமையாக எளிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமூகத்தில் பாவம் அதிகரிப்பதற்கும், பெண்கள் அதிகமானோர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும், கொலை தற்கொலை அதிகரிப்பதற்கும், இன்னும் சொல்ல போனால் தீய செயல்கள் பரவுவதற்கும், பெண்கள் தங்களுடைய கட்டை, பெண்கள் தங்களுடைய மானத்தை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கும், திருடர்கள் ஒரு சமூகத்தில் அதிகரிப்பதற்கும் அடிப்படை காரணம் அந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை எளிமை. அந்த ஏழ்மை வறுமையின் காரணமாகத்தான் மோசமான செயல்கள், மோசமான பாவங்கள் பரவுவதை, அதிகரிப்பதை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஒரு தனி மனிதரை எடுத்துக்கொண்டால், வறுமை உள்ள ஏழ்மையுடைய கோட்டில் வாழக்கூடிய பவட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் சுபஹானல்லாஹ், அவன் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், முதலாவது அகீதா ரீதியாக பாதிக்கப்படுகிறார், மார்க்க ரீதியாக உணர்வு ரீதியாக அவன் பாதிக்கப்படுகிறார், இன்னும் சொல்ல போனால் பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாகவும் அவன் பாதிக்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் படித்தவனாக இருக்கலாம், ஆற்றல் உள்ளவனாக இருக்கலாம், அவனுடைய அறிவை பார்த்து நீங்கள் வியந்து போகலாம், ஆனால் அவன் வறுமையுடைய கோட்டில் வாழ்பவனாக இருந்தால், ஒரு பிடி மா கூட அவனுடைய வீட்டில் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் நீங்கள் மஷூரா கேட்க வேண்டாம், அவனிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டாம். அவன் என்னவோ என்று சொன்னால் சிந்தனை ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறான், இன்னும் சொல்ல போனால் குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுகிறான், அதைவிட சமூக ரீதியாக பாதிக்கப்படுகிறார். எதற்காக? வறுமையின் காரணமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இன்று இந்த ஐநா சபையுடைய சில தினங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினத்தை குறிப்பாக வைத்திருக்கிறார்கள். அதாவது பிப்ரவரி 14 வந்தால் விபச்சாரிகள் சந்திக்கக்கூடிய தினம், காதலர்கள் தினம் என்று அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று மே 1 வந்தால் தொழிலாளர்கள் தினம். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தினத்தை வைத்திருக்கிறார்கள். இதே போன்று அக்டோபர் 11 எடுத்தால் வறுமை ஏழ்மையை ஒழிக்கக்கூடிய தினம் என்று அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வறுமை ஏழ்மையை பற்றி இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் சொன்னதை போன்று, இந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதை போன்று இதுவரைக்கும் எந்த ஒரு வல்லரச நாடும், எந்த ஒரு மார்க்கமும், எந்த ஒரு மதமும், எந்த ஒரு அமைப்பும் இந்த வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டத்தை, இந்த ஏழைகளுடைய பசியை போக்கக்கூடிய இந்த திட்டத்தை இதுவரைக்கும் யாருமே சரியாக பேசவில்லை, அறிமுகம் செய்யவும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சுபஹானல்லாஹ், ஒரு ஏழையை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு பசித்தவனை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு தாகித்தவனை எப்படி பார்க்க வேண்டும், அவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வறுமைக்கு பயந்து தங்களுடைய குழந்தைகளை கொன்றார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான், வலா தக்துலு அவுலாதகும் கஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து, வறுமைக்கு அஞ்சு, ஏழ்மையை நினைத்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொன்றுவிட வேண்டாம். இந்த ஐநா சபை இன்று உலக வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த முதலாளித்துவ நாடுகளை எடுத்துக்கொண்டால் வறுமை ஒழிப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு ஆரம்பத்தில் நமது, அதாவது அண்டை நாடு எடுத்தால், இந்தியாவை எடுத்தால், நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாமே இருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாடு. ஆனா மார்க்கம் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது, உணவளிப்பவன் அல்லாஹ், உணவை கொடுக்கக்கூடியவன் ரஸ்ஸாக் அல்லாஹ், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொல்ல வேண்டாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர், அதாவது வரிசையில் சங்கிலி தொடரில், அதாவது கோளாறுகள் இருந்தாலும் இதனுடைய உண்மை நிலவரத்தை நாம் இன்று உலகத்தில் கண்கூடாக காண்கிறோம். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? காதல் ஃபக்ர் ஐ யகூன குஃப்ரா, ஃபக்ர் அதாவது வறுமை ஏழ்மை குக்குறுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அன்பான சகோதரர்களை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், காலையில் முஸ்லிமாக இருந்தவன் மாலையில் காபிராக மாறிவிடுவான், மாலையில் முஸ்லிமாக இருந்தவன் காலை நேரம் அடைந்த பொழுது அவன் காபிராக மாறிவிடுகிறான். எதற்காக? யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா, அற்பமான காரியங்களுக்காக, துனியாவுடைய அற்ப பொருட்களுக்காக அவன் தீனை விட்டு விடுகிறான், மார்க்கத்தை விட்டு விடுகிறான். பசியின் காரணமாக, வறுமையின் காரணமாக, தாகத்தின் காரணமாக அதை போக்கிக் கொள்வதற்காக அவனுக்கு தீன் பெரிசாக விளங்குவது கிடையாது. எப்படியாவது என்னுடைய தேவையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அற்ப காரணங்களுக்காக அவன் தீனை விட்டு விடுகிறான். அன்னான சகோதரர்களே, அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஒரு ஊருக்கு வறுமை ஏழ்மை போகும் போது ஒரு ஊருக்கு ஏழ்மை வறுமை நுழைகின்ற பொழுது, அதாவது கால லகுல் குஃபர், ஃபக்ரை பார்த்து ஏழ்மையை பார்த்து குஃபர் சொல்லுமாம், குஸ்னீமாக்க, உன்னோட என்னை மலைத்து செல்லு, உன்னோட என்னையும் கொண்டு போ. ஒரு ஊருக்கு ஃபக்ர் வறுமை ஏழ்மை வந்துவிடும் என்று சொன்னால் அந்த வறுமையை பார்த்து குஃபர் சொல்லுமாம், என்னையும் உன்னோட சேர்த்து கொண்டு போ. இன்று எத்தனை இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய சமூகங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு எந்த வழியாலும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தார்களோ, இந்த வறுமையின் காரணமாக கலிமாவை காலுக்கு கீழால் போட்டு புதைத்து விட்டு அவர்கள் முருத்ததாகுவதை நாம் கேள்விப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொழுகையில் அத்தகையாத்தில் கூட, காலை மாலை அதுகார்களில் கூட, நபி அவர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ, நாம் மறந்தாலும் அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கரம் நேர்ந்து பிரார்த்தனை செய்வார்கள். என்ன, எதை கேட்பார்கள்? யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் என்னை பாதுகாத்திடு. நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார், அதிகமாக கேட்பார்கள், யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அன்பான சகோதரர்களே, இன்று நம் சமூகத்தில் சில தனவந்தர்களை, எல்லோர்களையும் நான் அதாவது சுட்டிக்காட்டவில்லை, சிலர்கள் வறுமையுடைய கோட்டில் வாழக்கூடிய பெண்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சில நிறுவனங்கள் உடைய அந்த முதலாளிகளை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்று நிறைய அப்பாவி பெண்கள் தன்னுடைய கற்பை இழப்பதற்கு காரணம் வறுமையின் காரணமாக, அந்த வறுமையை பயன்படுத்தக்கூடிய சில தனவந்தர்களான சில காமுகர்கள் அந்த பெண்களுடைய கற்பை சூறையாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றாடம் பத்திரிகைகளில் நாம் எதை பார்க்கிறோம்? இந்த தனவந்தர் இந்த பெண்ணை கற்பழித்தார். எல்லாத்தையும் விடவும் அண்மையில் நாம் பத்திரிகையில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பாடசாலையுடைய ஆசிரியர் அதிபர் ஒரு மாணவனை பாடசாலைக்கு சேர்த்துக் கொள்வதற்காக வறுமையுடைய கோட்டில் வாழக்கூடிய அந்த பெண்ணை தவறாக, அதாவது அந்த பெண்ணோட தவறாக நடப்பதற்கு, உன்னுடைய குழந்தையை என்னுடைய பாடசாலையை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் நான் நினைப்பதை போன்று நீ நடக்க வேண்டும், என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்பட வேண்டும். எதை பாவிக்கிறான்? அந்த வறுமை என்பதை சாதகமாக, ஆயுதமாக பயன்படுத்தி சில காமுகர்கள் வேட்டையாடக்கூடியதை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னலடியார்களே, சரி, இன்று நாம் நமது வலிமாக்கள், நமது பிள்ளை பிறந்த அக்கீகா சாப்பாடு வீட்டு, அதாவது சிறப்பு விழாவை எடுத்தால் பகட்டுக்காக பெருமைக்காக பிரமாண்டமான சாப்பாடுகளை வைக்கிறோம். ஆனால் இந்த வறுமையுடைய கோட்டில் வாழக்கூடிய ஏழை மக்கள், ஏழை சமூகம், அன்பான சகோதரர்களை, அல்லாஹ் பின்னலடியார்களே, இவர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? இவர்களுடைய இந்த வறுமையுடைய கோட்டை, இவர்கள் இந்த வறுமையில் இருந்து இவர்களை எப்படி வெளியே கொண்டு வருவது, இவர்களுடைய பசியை, இவர்களுடைய இந்த தாகத்தை போக்குவதற்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் என்ன? நாளை கயாமத்துடைய நாளில் நிகழக்கூடிய சில சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு ஆச்சரியமாக பயானாக நமக்கு சொல்கிறான். நாளை கயாமத்துடைய நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறான். சூரா ஹாக்காவில் அல்லாஹ் சொல்கிறான், நாளை கயாமத்துடைய நாளில் யாருடைய கையில் ஆமால் நாமல் பட்டோலை இடது கரத்தில் கிடைத்து விடுமோ அவன் சொல்லுவானாம், இது என் கரத்தில் கிடைக்காமல் இருந்தால் நல்ல இருக்குமே. சொல்லிட்டு சொல்லுவானாம், என்னுடைய பொருள், என்னுடைய பதவி, பட்டம், அதிகாரம், ஆட்சி, பலம் எதுவுமே எனக்கு கை கொடுக்கவில்லையே என்று சொல்லிவிட்டு அவன் மஹ்ஷர் மைதானத்தில் ஓட ஆரம்பிப்பான், தப்பிப்பதற்கு முயற்சி செய்வான். அல்லாஹ் சொல்கிறான், அவனை பிடியுங்கள் பிடியுங்கள், சும்மல் ஜஹீம ஃபல்லு, அந்த கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்தில் எறியுங்கள், சும்ம ஃபி சில்சிலத்தின் ஜர்உஹா 70 ஜராஅன் ஃபஸ்லுகு, 70 முழம் சங்கிலியால் அவனை கட்டி எறியுங்கள். எதற்காக தெரியுமா? அல்லாஹ் பின்னால சொல்கிறான், அவனிடத்தில் சில பண்புகள் இருக்கவில்லை. அதில் முதலாவது, இன்னஹு கான லா யுஃமினு பில்லாஹில் அஸீம், மஹத்தான ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வை அவன் நம்பவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. இரண்டாவது, வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன் பசித்தவருக்கு, ஏழைகளுக்கு, தாகித்தவர்களுக்கு உணவு இவன் கொடுக்கல்ல, பிறருக்கு உணவு கொடுக்க இவன் தூண்டவும் இல்லை. அன்பான சகோதரர்களை, பிறருக்கு உணவை கொடுப்பதற்காக இவன் யாரையும் தூண்டவும் இல்லை. அன்பான சகோதரர்களை, சில தூணவாதிகள், அல்லாஹ் 7 வகையான நரகங்களை படைத்திருக்கிறான், 7 வகையான நரகங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கவாதிகள், தூணவாதிகள், சகர் என்ற ஒரு நரகம் இருக்கிறது, அதில் இருந்து நரகவாதிகளோட உரையாடுவார்கள். இதை அல்லாஹ் சூரா முத்தஸ்ஸிரில் சொல்லி காட்டுகிறான், ஃபீ ஜன்னாதி யத்ஸாலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலகக்கும் ஃபீ சகர், ஏன் வாப்பா நீங்க சகர் என்ற நரகத்தில் இருக்கிறீங்க? கடுமையான நரகம். ஹதீஸ்களில் இந்த நரகத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மிகவும் கொடூரமான, மிகவும் பயங்கரமான ஒரு நரகம் தான் சகர் என்ற நரகம். ஏன் நீங்கள் சகர் என்ற நரகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? காது உலன்னகு மினல் முஸல்லீன், அதாவது பள்ளியுடைய முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வின் பக்கம், பள்ளியின் பக்கம், தொழுகையின் பக்கம் அழைத்தார். நான் விடை கொடுக்கவில்லை, தொழவில்லை, என்னுடைய வாழ்க்கை தொழுகை என்ற வாடையே கிடையாது, இதனால் நான் சக்கர் இந்த நரகத்தில் இருக்கிறேன். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? காலு லம் நகு வலம் நகு நுதஈமுல் மிஸ்கீன், நான் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. கேட்டு வந்தார்கள், கரம் ஏந்தினார்கள், விரட்டி விட்டேன் வீட்டை விட்டு. அன்பான சகோதரர்களே, தீன் தீன் என்று சொல்கிறோமே, அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், தீனை புறக்கணிக்க கூடியவர்கள் யார்? நாம் யாரை சொல்லுவோம்? யார் கலிமாவை புறக்கணிக்கிறாரோ அவர் தீனை புறக்கணித்தவர். இவர் மட்டும் அல்ல தீனை புறக்கணித்தவர், இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க தீனை புறக்கணிக்க கூடியவர்கள், தீர்ப்பு நாளை கயாமத்தை புறக்கணிக்க கூடிய இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அல்லாஹ் கேட்கிறான் நபியை பார்த்து, அரஅய்தல்லதி யுகத்திபு பித்தீன், நபியே தீனை புறக்கணிக்க கூடியவர்களை நீ பார்த்துள்ளீரா, நீ கண்டுள்ளீரா? இந்த தீனை புறக்கணித்தவர்கள் யாரு தெரியுமா? அவர்களுடைய பல்ட்டி என்ன தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை ஈவிரக்கமின்றி விரட்டுவார்கள், அனாதைகளை விரட்டுவார்கள். இரண்டாவது, வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பதற்கு தூண்ட மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த பொல்ட்டு யாருக்கிட்ட இருக்குமோ, இந்த பண்பு யாருக்கிட்ட இருக்குமோ, இவர்களும் தீனை புறக்கணிக்க கூடியவர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய குதுபாவுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் சிந்திக்கோனும், அல்லாஹ் இந்த லைஃப்ல எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், எவ்வளவு வளங்களை தந்திருக்கிறான். எப்பயாவது ஒரு நாள் என்னுடைய கரத்தால ஒரு பசித்தவருக்கு உணவை கொடுத்து அவர் சாப்பிடுவதை பார்த்து நாம் மகிழ்ந்திருக்கிறோமா, சந்தோஷப்பட்டிருக்கிறோமா? அன்பான சகோதரர்களே, நான் எப்பயாவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு, ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்து, ஒரு தண்ணி பொட்டில வைத்து அவரை அழகாக அவரோடு நடந்து கொண்டிருக்கிறோமா? எத்தனை மக்கள் நம்மிடத்தில் கரம் ஏந்து வருகிறார்கள், பிச்சை கேட்டு வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரும் பெரும் ஹோட்டல்களுக்கு போனா அங்கே வேலை செய்யக்கூடிய கிளீனரை எடுத்து பாருங்க. இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எம்சிக்கு போய் பார்த்தா அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் சாப்பிட்டு மீதமான பொருட்களை, குப்பைக்கு போகக்கூடிய பொருட்களை குப்பைக்கு சென்று துடைத்து தங்களுடைய பைகளில் போட்டுக் கொள்கிறார்கள். எதற்காக என்று கேட்டா, இதுதான் எங்களுடைய ஒரு நாள் உணவு. அது மாத்திரமல்ல, காலையில் எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை போவதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவும் இந்த குப்பையில் பிறக்கக்கூடிய உணவு தான். எத்தனை மக்கள் குப்பையில் பிறக்கிய உணவுகளை உண்ணுவதை நமக்கு தெரியும். நாம் சொகுசாக, பகட்டுக்காக, பெருமைக்காக வாழ்கிறோம். ஆனா நம்மோட உடன்பிறவா இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டத்தோட, துன்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தந்த வளம், தந்த வெல்த்தை வைத்து நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், கேட்டு வருபவர்களை குர்ஆன் சொல்வது விரட்ட வேண்டாம். ஒருவர் கேட்டு வருகிறாரா, எத்தனை தரம் கேட்டு வந்தாலும் அவரை நீங்கள் விரட்ட வேண்டாம். வளமாக்கள் சொல்லுறாங்க, குறிப்பாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, ஒருவர் நம்மிடத்தில் உதவி கேட்டு வருகிறார், ஒருவர் நம்மிடத்தில் ஒரு தேவைக்காக தன்னுடைய தேவையை முன்வைத்து கரம் ஏந்தி பிச்சை கேட்டு வருகிறார், நாம் அவரை விரட்டினோம் என்று சொன்னால், கொடுக்காமல் இல்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தை சொல்லி அவரை அனுப்பி வைக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவருடைய மனதை புண்படுத்தி விரட்டினோம் என்று சொன்னால், அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது ஆணையாக, அதே மாதிரி ஒரு நிலைமையை இவருக்கு உருவாக்காமல் அல்லாஹ் இவரை மௌத்தாக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நிலவரத்தை இவருக்கு அல்லாஹ் உருவாக்காமல் இவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டார். கொடுத்ததை தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய சொத்தை பணத்தை அல்லாஹ் எப்படி அளித்தான் என்பதற்கும் குர்ஆன் சில வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். சூரா கலம், இதில் அல்லாஹ் ஒரு அழகான சம்பவத்தை சொல்கிறார். யமன்ல சன்ஆ என்ற ஊரில் ஒரு தனவந்தர் இருந்தார். தன்னுடைய பணத்தை தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்ததை ஏழை மக்களுக்கு, பசித்தவர்களுக்கு, தாங்கித்தவர்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருந்தார். இவருடைய மௌத்துக்கு பின்னால நல்ல பழக்கங்களை நாம் பிள்ளைகளுக்கு பழக்காவிட்டால் அந்த பிள்ளைகள் மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள். வாப்பா தர்மம் செஞ்சார், ஆனா பிள்ளைகளுக்கு அந்த அந்த பழக்கத்தை கொடுக்கல. பிள்ளைகள் சேர்ந்து மஷூரா செஞ்சாங்க, வாப்ப கொடுத்ததை போல எங்களுக்கு கொடுக்கலா, வாப்ப தர்மம் செஞ்சதை போல எங்களுக்கு தர்மம் செய்யலா. அப்படி தர்மம் செஞ்சா மதரசாலேந்து வாராங்க, பள்ளியிலேந்து வாராங்க, பள்ளி அஸ்தத்தும் வாராரு, பள்ளி மாதினும் வாராரு, எல்லாருக்கும் கொடுத்தா பள்ளி ஹசானா என்ன ஆகுறது என்று நாங்க சொல்றோமா இல்லையா? கேட்டு வருபவர்களுக்கு ரெண்டே முடிவு கொடுக்காமல் இருக்கிறோம். இரண்டாவது முடிவு, ரிசைன் லெட்டரை கொடுத்து பள்ளியிலிருந்து வெளியே அனுப்புறோம். அன்பான சகோதரர்களே, நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய சேவையை நாம் மறந்து விடுகிறோம். 15 வருடம், 20 வருடம், 29 வருடம் சேவை செய்கிறார்கள். ஆனால் ஒரு நோய் என்று வந்ததற்கு பின்னால், ஒரு தேவை என்று வந்ததற்கு பின்னால் கரம் ஏந்தும் பொழுது, அன்பான சகோதரர்களே, நாட்டு, அதாவது நாம் சொல்லுவோமே பசுத்தோல், அதாவது பசுத்தோலை அதாவது போர்த்தி கொண்ட குழி சிங்கம் என்று சொல்லுவோமே, இதே போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, இந்த சூரா கலத்தில் அல்லாஹ் சொல்லுறான், இந்த வாலிபர்கள் சொன்னாங்க, ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது, இரவோடு இரவாக போய் அறுவடை செய்து விடுவோம் என்று சொல்லி யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். இரவோடு இரவாக அந்த தோட்டத்துக்கு சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹ், தோட்டத்தை போய் பார்த்தா இவர்கள் கொடுக்க கூடாது என்று எண்ணினார்கள். அல்லாஹ் நெருப்பை கொண்டு அந்த தோட்டத்தை அழித்து வைத்திருந்தான், நெருப்பை கொண்டு அவர்களுடைய சொத்தை வளத்தை அல்லாஹ் அழித்து வைத்திருந்தான். அல்லாஹ் சூரா கசஸில் சொல்கிறான், காரூனுடைய வரலாறை, காரூனுக்கு அல்லாஹ் பணத்தை செல்வத்தை கொடுத்திருந்தான். நல்ல மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு தந்ததை போன்று ஏழை மக்களுக்கும் கொடு. அந்த நேரத்தில் காரூன் பாவித்த வார்த்தை என்ன, ஏழை மக்களுக்கு கொடுப்பதா? இது என்னுடைய பவர், என்னுடைய அதிகாரத்தால், என்னுடைய அறிவால், என்னுடைய உழைப்பால். கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இது நான் உருவாக்கினது, இது நான் கஷ்டப்பட்டது, நான் இப்படி கொடுப்பது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததை கொடுக்காமல் தடுத்துக் கொண்டான் காரூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், மறுமை வரைக்கும் அவன் பூமிக்குள்ள அவனுடைய சொத்தும் அவனும் சுழிவாங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய, கொடுத்ததை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்களை அல்லாஹ் படிப்பனைக்காக நமக்கு சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்தவருக்கு, ஏழ்மையாக வாழக்கூடியவர்களுக்கு, வறுமையுடைய கோட்டில் வாழக்கூடியவர்களுக்கு உணவளிப்பதில் எந்தளவு முக்கியத்துவம் செலுத்தினார்கள் என்று சொன்னால், மக்காவில் இருந்து நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபியுடைய பொன்னான நாவால் முதல் முதல் வெளியாக கூடிய வார்த்தை இருந்து நான் கேட்பதற்கு ஆவலாக காத்திருந்தேன். நபி அவர்களுடைய அந்த பொன்னான நாவால் முதலாவது என்ன பயன் செய்ய போகிறார்கள், நபி அவர்கள் அந்த மக்கா முஸ்லிக்கீன்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள் என்று பெரிய உரையை செய்யவில்லை, சுருக்கமாக சொன்னார்கள். அந்த மதீனா மக்களை பார்த்து, மக்கா வாசிகளை பார்த்து சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, அத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். இதுதான் நபியுடைய முதலாவது வார்த்தை, பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், வஸ்லுல் அர்ஹாம், உறவினர்களோடு சேர்ந்து நடங்க. மூணாவது சொன்னார்கள், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள். நபி அவர்கள் மூணு இபாதத்தை அந்த இடத்தில் படித்து கொடுத்தார்கள். முதலாவது இஹ்சான், உபஹாரம் செய்வதை படித்து கொடுத்தார்கள். இரண்டாவது முஆஷரா, குடும்ப வாழ்க்கையை படித்து கொடுத்தார்கள். மூணாவது இபாதத், அமலை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு கிராமப்புற அரபி நபியிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும், நாம் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்காக எத்தனை அமல்களை செய்கிறோம், எண்ணற்ற அமல்களை செய்கிறோம். ஆனா இதே போன்ற ஒரு கிராமப்புற அரபி நபியிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சுவனத்துக்கு நுழைவதற்காக ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடிமை உரிமை விடுங்கள் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமை உரிமை விடுங்கள், அல்லது ஒரு அடிமை உரிமை விடுவதற்காக பண உதவி செய்யுங்கள். அந்த சஹாபி சொன்னார், கிராமப்புற அரபி, யா ரசூலல்லாஹ், என்னால் முடியாது. அப்படி என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், சுவனத்துக்கு உங்களை நுழைய வைக்கக்கூடிய அடுத்த அமல், பசித்தவருக்கு உணவளியுங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், தாங்கித்தவருக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு மனிதன் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்தில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? நபி அவர்கள் சுபஹானல்லாஹ் எதை சொன்னார்கள், துத்இமு தஆம், பசித்தவருக்கு உணவளியுங்கள். சஹாபாக்கள் யார் தெரியுமா? இந்த சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? தன்னிடத்தில் இல்லாவிட்டா கூட, அதாவது தான் பசியில் வாழ்ந்தா கூட பிறரை பசியில் வாழ வைக்காதவர்கள் தான் சஹாபாக்கள். நபியுடைய காலத்தில் ஒரு சஹாபி, அவரே வறுமையுடைய கோட்டில் ஏழ்மையாக வாழக்கூடியவர், இன்னொரு சஹாபி பசியண்டு வருகிறார், தன்னுடைய வீட்டில் குழந்தைக்காக வைத்த அந்த உணவை, தன்னுடைய வீட்டுடைய அந்த லாம்பை அணைத்து விட்டு சுபஹானல்லாஹ் அந்த பசியண்டு வந்தவருக்கு உணவு கொடுக்கிறார். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சூரா ஹஷ்ல இறக்கி வைக்கிறான். இந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொல்லி தந்த சஹாபியை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏ தோழரே, நீ இரவு செய்த அந்த தர்மம், அந்த உபகாரத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொன்னார்கள். நீ செய்த உபகாரத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அபூதர்ரை பார்த்து சொன்னார்கள், யா அபாதர், இதா தபக்த மரபதன், வீட்டில் நீ ஆனத்தை சமைத்தால். அபூதர் சஹாபாக்கள் என்பவர்கள், அதாவது அப்துல் ரஹ்மான் அவுஃபை போன்று எல்லோரும் வாழல்ல, எல்லோருமே கஷ்டமானோர் தான். ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், அபூதர், நீங்க வீட்டில் ஆணத்தை சமைத்தால் அந்த ஆணத்தில் இருக்கக்கூடிய துண்டுகளை, மாமிசங்களை அதிகமாக வையுங்கள் என்று சொல்லல, கொஞ்சம் அந்த சொதியில் ஆணத்தில் தண்ணீரை கூடுதலாக வைத்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய லைஃப்ல தொடர்ச்சியாக அவர்கள் செய்த நாலு அமல் என்ன அமல் தெரியுமா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் விடாமல் தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், இன்றைய காலை நோன்பா, அதாவது நோன்பு பிடித்தவர் யார், இன்றைய காலையில் நோயாளியை விசாரித்தவர் யார், இன்றைய காலையில் ஜனாசாவுடன் கலந்து கொண்டவர் யார், எல்லா கேள்விக்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் செய்தேன் என்று எழும்பினார்கள். கடைசியாக கேட்டார்கள், இன்றைய காலையில் ஒரு ஏழைக்கு, மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தவர் யார்? அபூபக்கர் எழும்பி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு, நான் அதையும் செய்தேன் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாலு அமல் யாருக்கு பெருக்குமோ அவர் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவார். அன்பான சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் நதியில் பசியால் ஒரு நாய் செத்து கிடந்தாலும் நாளை கயாமத்துடைய நாளையில் அந்த நாய்க்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு நாய் பசியால் செத்து கிடந்தால் அந்த நாய்க்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். அன்பான சகோதரர்களே, இறுதியாக முக்கியமான இரண்டு விஷயங்களை சொல்லி குத்பாவை முடிக்கிறேன். அதனால் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஏழைகளுடைய பசியை போக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாதோருக்கும் உணவளிக்க கூடியவர் முஸ்லிம்கள் என்று சொன்னா தாங்கித்தவருக்கு, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாகத்தை போக்கக்கூடியவர். ஒரு விபச்சாரம் செய்த பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான் என்று சொன்னா, நாம் மனிதர்களுக்கு உபகாரம் செய்தா அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டானா? எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்க மாட்டானா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த அளவு அழகான மார்க்கம் என்று சொன்னா, ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக, மார்க்க ரீதியாக, அல்லாஹுடைய பரலுடைய இபாதத் ரீதியாக ஒரு தவறை செய்தால் கூட அவருக்கு கொடுக்கக்கூடிய, அவர் செய்யக்கூடிய அந்த கஃபாரா ஃபிதியாவை கூட அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் தெரியுமா? சுபஹானல்லாஹ். வறுமை ஏழ்மையை போக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை தவிர வேற எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. இஸ்லாத்தை தவிர வேற எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. இந்த வறுமை ஒழிப்பதற்கு ஒரு அழகான ஒரு 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 வரைவிலக்கணத்தை சொன்ன வேற எந்த ஒரு அமைப்பை நம்ம அவர்கள் காண முடியாது. ஏன்? ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக இபாதத் ரீதியாக ஒரு தவறை செய்தால் கூட மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்தில் தன்னுடைய மனைவியோட பகல் நேரத்தில் ஒன்று சேர்ந்தால் ஹராம் கூடாது, சேர்ந்து விட்டால் அவர் கொடுக்க வேண்டிய ஃபிதியா அவருடைய கஃபாரா என்ன தெரியுமா? 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஒருவர் ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக ஹராம் கட்டிருக்கிறார், ஆனால் அவருடைய தலைமுடியை களைய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுகிறது, மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. ஹராமை களைவதற்கு முன்னால் தலைமுடியை நீங்கள் களைய, அதாவது உங்களுடைய தலைமுடியை களைந்தால் அவருக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஃபிதியா என்ன? 3 நோன்பு பிடிக்க வேண்டும். உங்களால முடியாதா அப்படி என்று சொன்னா 6 மிஸ்கீன்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும். ஒருவர் ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக ஹராம் கட்டிருக்கிறார், ஹரத்துடைய எல்லையில் ஒரு மிருகத்தை கொலை செய்கிறார், அந்த மிருகத்தை கொலை செய்தா அவருக்குரிய கஃபாரா என்ன? அதே போன்ற ஒரு மிருகத்தை அவர் குர்பான் கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர் எந்த மிருகத்தை அவர் இந்த மிருகத்தை அவர் கொலை செய்தாரோ அவர் வேட்டையாடினாரோ அந்த மிருகத்துடைய அளவுக்கு பெருமதியான உணவை மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. விஹார் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு கணவன், இது ஜாஹிலியா காலத்தில் வந்த ஒரு சட்டம், தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்வது, அந்த அலைய கபஹ்ரி உம்மி, என்னுடைய உம்மாவுடைய முதுகை போல என்று அன்றைய காலத்தில் சொன்னா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. இதற்குரிய தீர்வு மீண்டும் தன்னுடைய பெண்ணோட தன்னுடைய மனைவியோட ஒன்று சேர்ந்ததாக இருந்தா மார்க்கம் சொல்லது 2 மாசம் தொடர்ச்சியாக இவர் நோன்பு பிடிக்கணும், அதற்கு இவருக்கு ஏழாதா? மார்க்கம் எதை சொல்கிறது? 60 மிஸ்கீன்களுக்கு இவர் உணவளிக்கணும். ஒருவர் சத்தியம் செய்கிறார் அல்லாஹ் மீது ஆணையாக, வல்லாஹி பில்லாஹி, இன்னைக்கு நாம் நேசாக சத்தியம் செய்கிறோம், செய்த சத்தியத்தை முறித்தால் இவருக்கு மார்க்கம் சொல்கிறது சுபஹானல்லாஹ், 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஆடை கொடுக்க வேண்டும், அதற்கு முடியாவிட்டால் தான் 3 நோன்பு பிடிக்கணும். அதே போன்று ஒருவர் நதர் நேர்ச்சியை வைக்கிறாரு, அந்த நேர்ச்சியை முறிக்கிறாரு, செய்ய முடியாமல் போகிறது. இவர் சத்தியம் செய்தால் என்ன பரிகாரம் செய்யணுமோ அதே போன்று நேர்ச்சியை முறித்தவர்களுக்கும் 10 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நோன்பு பெருநாளை எடுத்தால் சித்ராவுடைய அரிசி என்று கொடுக்கிறோம், யாருக்கு கொடுக்கிறோம்? ஏழைகளுக்கு கொடுக்கும்படி நபி அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஈதுல் அதுஹா ஹஜ் பெருநாள் எடுத்தால் குர்பான் கொடுக்கிறோம், அது யாருக்கு? அதுவும் ஏழைகளுக்கு. இதையும் தாண்டி ஒரு அமலை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது, அதுதான் வசியத். தன்னுடைய சொத்தில் 1/3 ஏழை மக்களுக்காக தர்மம் செய்தது. 2வது வக்ஃபுடைய சொத்து, நம்முடைய சொத்துக்களை ஏழை மக்களுக்காக வக்ஃபு செய்தது. அதை போன்று சதக்காவை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஜகாத், இதை நமக்கு அல்லாஹ் ஏழைகளுடைய வரியாக நமக்கு ஆக்கியிருக்கிறார். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் சாப்பாடு கொடுக்கிறோம், வலிமா எடுக்கிறோம், கெட்ட வலிமா, மோசமான வலிமா யாரு தெரியுமா? பணக்காரர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய வலிமா. அப்ப வலிமாவில கூட ஏழைகளை சேர்த்து நடக்கணும் என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாம் சாப்பிட்டு நாம் உண்டு சந்தோஷமாக வாழ்றது, அது ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். ஆனா பிறரை வாழ வைக்கிறது இருக்கிறது, பிறருக்கு கொடுப்பது இருக்கிறது, அது மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய முகத்தில் சிறப்பை காண்றது அன்பான சகோதரர் மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை மார்க்கம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. வல்ல நாயன் அல்லாஹ் நாம் நமக்காக வாழ்வதை போன்று பிறருக்காகவும் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிரல் புரிவானாக. யா அல்லாஹ், பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனப்பாங்குள்ளவர்களாக ஆக்கிரியா அல்லாஹ். பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கும் தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல சொல்லி தந்த இந்த அமலை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக முடியுமான அளவுக்கு செய்யக்கூடிய அந்த 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 மனப்பாங்கை நம் எல்லோருக்கும் தந்திரியா அல்லாஹ். எங்களோட பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த மஹல்லா வாசிகளுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிச்சு இந்த மஹல்லாவை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த ஊருக்குன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்கிறியா அல்லாஹ். நான் ஒரு கண்ணூர் மோசமான பாவங்களை விட்டும் மோசமான கொடிய நோய்களை விட்டும் இந்த ஊரை எல்லா ஊர்களையும் பாதுகாச்சிரியா அல்லாஹ். இந்த மஜ்மால எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ இதே போன்று மௌத்தாக கூடிய நேரத்தில் கலிமாவோட நல்ல மௌத்துகளோட மரணமாகியா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நாளையில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்களுடன் ஒன்றாக இருந்து கண்ணின் நாயகம் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரத்தால் ஹவ்துல் கௌசர் நீர்த்தராக்கத்தில் நீரந்து நபியுடைய சஃபாத்தை பெற்று ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் நபியோடு ஒன்றாக இருந்து யா அல்லாஹ் உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிபாவையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.